நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
தொடர் வண்டி நிகழ்ச்சியை வழங்குபவர் நமது பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அலுவலக பணியாளர் தமிழ் ரசிகன் அவர்கள்.
நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த தொடர் வண்டி பயணத்தை தொடர்வது உங்கள் தமிழ் ரசிகன். பச்சையை கண்டால் பாய்ந்தோடும், சிவப்பை கண்டால் நின்றுவிடும், இப்படிதான் தொடர் வண்டி எனக்கு அறிமுகமாச்சு. இப்படி அறிமுகமான அதே தொடர் வண்டியை வச்சு இன்னைக்கு பல அறியா முகங்களை நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். சென்ற பகுதியில் குழந்தைகளை பற்றியும் குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடக்கணும், அவங்கள எப்படி வழி நடத்தணுங்கிறத பற்றியும் பார்த்தோம். இன்றைய சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் மன கஷ்டத்தை பார்க்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம குழந்தையாகவே இருந்திருக்கலாங்கிறதா தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, கவலை இல்லாமல் சிரிக்கிற ஜீவன்கள் குழந்தைகள் தான். சில சமயம் நம்ம பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறப்ப இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்க்கும்போது அந்த இருள் படிஞ்ச உலகத்தில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்ச மாதிரி இருக்கும். பெரும்பாலும் குழந்தைங்க நம்மக்கிட்ட தெரியலையே நீயே சொல்ல அப்படிங்கிற ஒரு பதிலை எதிர்பார்த்து தான் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு நாம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு குதூகலத்தோட ஐயோ ஐயோ இது கூட உனக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கும். அப்படி அந்த குழந்தைக்கு ஏற்படுற சந்தோஷம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. என் கூட அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒரு சகோதரி அவங்க அக்காவோட 3 வயசு பையன் செய்கிற சேட்டையிலலாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு டைம் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட இந்தியாவோட நேஷனல் பேர்டு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களும் பையனுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும் போல அப்படின்னு நினச்சிட்டு வேணுன்னே தெரியாதே நீயே சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது கூட தெரியலையா இந்தியாவோட நேஷனல் பேர்டு ஆங்கிரி பேர்டுன்னு சொல்லித்தான். அந்த பையன் அப்படி சொன்னதும் இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கு. இதை வந்து அந்த அக்கா என்கிட்ட சொல்லும்போது அந்த குழந்தையோட வெகுளித்தனத்தை நினச்சி என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. இதே மாதிரி தான் ஒரு டைம் அவங்க அந்த குழந்தைய அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் அந்த குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன். அந்த குழந்தையோட விளையாடுறப்போ நானும் ஒரு 3 வயசு குழந்தையாகவே மாறிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையனை அப்படியே பேச்சு வாக்கில் டேன்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் அப்படி கூப்பிட்டதும் அந்த குழந்தைகிட்டிருந்து சட்டுன்னு ஒரு பதில் வந்துச்சு. என்னை டேன்னு சொல்லி கூப்பிடாதீங்க, அப்படி கூப்பிட்டீங்கன்னா நானும் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கு முதல்ல அது திகைப்பாக இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு துணிவையும் மனதைரியத்தையும் முக்கியமாக அந்த மாதிரி ஒரு நட்பண்பனையும் கற்றுக் கொடுத்த அவங்களோட பெற்றோரை நினச்சி பார்க்கல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நாம் மற்றவங்க மேலே எவ்வளவுதான் கோபத்தில் இருந்தாலும் ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அந்த கோபமும் வெறுப்பும் எல்லாம் பறந்து போயிடும். குழந்தைன்னு சொன்னாலே அன்பு தான். அந்த அன்பு வற்றாத ஜீவநதியாகவும் அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரமாகவும் கிடைக்கக்கூடியது அம்மாட்டை மட்டும்தான். ஒரு வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தையிலிருந்து பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கவங்க வரைக்கும் பெண்களையே சார்ந்திருக்காங்க. நாம் எப்பவும் சட்டை எங்கே, பேனா எங்கே, ஷூ எங்கே, நோட் எங்கே, லஞ்ச் பாக்ஸ் எங்கேன்னு இப்படி அம்மாட்ட எக்கச்சக்க கேள்வி கேட்போம். ஆனால் அப்பா கிட்டே நாம் கேட்குற ஒரே கேள்வி அம்மா எங்கங்கிறதா தான் இருக்கும். இந்த தொடர்வண்டி பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பெட்டி அன்பினோட ஊற்றாவும் தாய்மைங்கிற சிறப்பையும் கொண்டிருக்கக்கூடிய கருணைக்கு இலக்கணமாக திகழக்கூடிய பெண்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, நிதர்சனமான உண்மை. நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா பொண்ணாக பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுங்க. பெண் குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையோட பெற்றவங்க அதனோட அடுத்த 20 வருஷம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணாக பிறக்கிறது மட்டும் இல்லை, பெண்ணையும் பேசுறது கூட ஒரு பெருமையான விஷயந்தான். அந்த பெருமையோடு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே பெண்களை போற்றியும் தெய்வமாக எண்ணி வணங்கியும் வந்துட்டு இருக்காங்க. ஔவையார், காரைக்கால் அம்மையார், ராணி மங்கம்மா, கண்ணகி, ஜான்சி ராணி, சரோஜினி நாயுடு, இந்த மாதிரி வரலாறு போற்றும் மங்கையர்கள்லேருந்து இன்றைய காலத்தில் எல்லா துறைகள்லையும், அரசியலாகட்டும், சினிமா ஆகட்டும், மருத்துவமாகட்டும், காவல்துறை ஆகட்டும், இப்படி எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்கக்கூடிய மகளிர்கள் இப்போ இருக்க பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணங்களாக இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா பெண் குழந்தை பிறக்கிறதுலேருந்து காலம் கடந்து அவங்களோட முதுமை வயது வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சிடலாம். பெண்களோட வாழ்க்கை பெருமளவில் போராட்டக்களமாக தான் இருக்குது. பெண் குழந்தை பிறந்தாலே சிசு கொலை, அப்படி இல்லைனா குழந்தை திருமணம், கணவன் இறந்தவுடன் சதின்னு சொல்கிற உடன்கட்டை ஏறுறது, இப்படி பலவிதமான கொடுமைகள் அவங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கு. இன்றைய காலத்தில் இதெல்லாம் முழுமையாக ஒழிக்கப்படலை அப்படின்னாலும் ராஜாராம் மோகன் ராய், பெரியார் போன்ற தலைவர்களால் இது பெருமளவில் தடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை. இந்த வரதட்சணை கொடுமையால் பல பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பெண்கள் அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. இன்றைக்கி வரதட்சணை கொடுமையும் அரசு பல சட்டங்களை இயற்றி கட்டுப்படுத்தியிருக்கனாலும் அதுவும் ஓய்ந்த பாடம் இல்லை. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருப்பது வன்கொடுமை. பெண்கள் மேலே நிகழ்த்தப்படக்கூடிய இந்த வன்கொடுமை இன்றைக்கி ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. 3 வயசு சிறுமியிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பெண்ணாக இருக்க எல்லாருமே இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. பக்கத்து வீட்டில் ஆரம்பித்து ஸ்கூலு, டியூஷன் சென்டரு, காலேஜு, அவங்க வேலைக்கு போகிற இடம், பஸ்ஸு, சினிமா தியேட்டரு, ஹாஸ்பிட்டலு, கோயில், போலீஸ் ஸ்டேஷன், இப்படி எல்லா இடத்துலையும் இவங்களுக்கான அந்த பிரச்சனை காத்துட்ருக்கு. அதுலேயும் அவங்க வீட்டுக்குள்ளேயே பெத்த அப்பாவாலையும் சகோதரர்களாலேயும் அவங்க வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுற ஒரு கேவலமான அவல நிலை இன்றைக்கி இருக்குது. பெண்ணுன்னு சொன்னாலே ஒரு போதைப் பொருளும் பிள்ளை பெற்று கொடுக்குற ஒரு இயந்திரம்னு நினைக்கிற ஆண்கள் இருக்கிற வரைக்கும் பெண்களோட நிலைமை பேச்சளவில் தான் ஒரு முன்னேற்றம் இருக்கும். காலங்காலமாக பெண்கள்கிட்ட அவங்க எல்லாம் ஆண்களுக்கு அடங்கி இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஒன்றா விளையாடும்போது ஆண் குழந்தை அதுக்கான அதிகாரத்தை தானே கையில் எடுத்துக்குது. இந்த மனோபாவத்தில் தான் ஆண் வலிமையானவன் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து அந்த குழந்தையினோட மனசில் பதிஞ்சிருது. குடும்பத்தில் ஆண் குழந்தைகிட்ட பெண் பிள்ளைகளுக்கும் சமூகத்தில் சம உரிமையோடு வாழ பிறந்தவங்க தான், அவங்களோட உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆண் பெண் இருவருமே மனிதர்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் சமுதாயத்தில் பெண்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு ஆணின் மனதோட ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணினோட மனதோட ஆணும் புரிஞ்சு நடந்தால் தான் சமுதாய மாற்றம் ஏற்படும். தன்னை பெற்றெடுத்தவள், உடன் பிறந்தவள், உற்ற துணையாக வாழும் மனைவி, தான் பெற்றெடுத்த மகள், இப்படி தன்னை சுற்றி யாரெல்லாம் நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆண் கண்டிப்பாக அறிஞ்சாலே போதும். ஆண்மைங்கிறது எந்த பெண்ணுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணும் உணர்வாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் அனுப்பிய சாதனைகளையும் பெண் விஞ்ஞானிகளோட பங்கு அதிக அளவில் இருக்குது. அவங்க உயிரை துச்சமாக மதித்து என்னதான் பணிபுரிஞ்சாலும், நேரங்காலம் பார்க்காம அவங்களோட உடல் உழைப்பை கொட்டினாலும், தகுதி மூலம் அவங்களுக்கான அந்த உயர் பதவிகள் தேடி வந்தாலும், இந்த சமூகம் சில சாட்ட வார்த்தைகளாலேயே அவங்கள முடக்கி போட்டுருது. காலம் எத்தனைதான் மாறினாலும் சமூக வரலாற்றில் பெண்களுக்கான பிம்பம் மட்டும் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது. நவீன பெண்கள் எல்லாம் நவீன முறையில் தான் அடிமைப்பட்டுருக்காங்க. நம்ம நாட்டை தாய் திருநாடுன்னு சொல்கிறோம், நதிகளுக்கு பெண்களோட பேரை வைக்கிறோம், பெண்களை தெய்வமாக வழிபடுறோம், தாய்மையை போற்றி கொண்டாடுறோம். ஆனாலும் ஒரு பெண் எப்போவுமே பெண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவங்கள மட்டம் தட்டிகிட்டு இருக்கோம். அதுவே வந்து அவங்கள சில சமயம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நொறுங்கி போக செய்கிறது. இதெல்லாம் அந்த கண்ணாடி பதுமைகள் வந்து உணர்வதே இல்லை. பெண்கள் அவங்களோட திறமையால் முன்னேறப்போ பலவிதமான கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறாங்க. ஒரு பெண் படித்து சமூகத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பதவிக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி அவங்க எதிர்கொண்ட அவமானம், வேதனை, புறக்கணிப்பு, வலி, இப்படி எத்தனையோ வடு இருக்குது. தங்களால் சாதிக்க முடியாத பெண்கள் சாதிக்கிறத பார்த்து அவங்க ஏற்றுக்க முடியாமல் ஒரு சிலர் கேலி செய்கிறத, மட்டம் தட்டுறத நாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. சமுதாயத்தில் அவங்களோட திறமையின் மூலமாகவும் படிப்பு மூலமாகவும் அவங்க பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் இருக்கிற பெண்களே வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. இந்திரா நோயி பெப்சி அன்கோவினோட தலைமை பொறுப்பில் அமர்ந்ததில் தொடங்கி பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பை கையாளக்கூடிய பெண்களை நாம் இந்தியாவில் பார்த்துட்ருக்கோம். வங்கித்துறை எடுத்துட்டோன்னா அலகாபாத் வங்கியினோட தலைவர் ஆர் விஜயலட்சுமி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைவர் ஆர் அர்ச்சனா பார்கவா, ஐசிஐசியினோட தலைவர் சந்தா கோச்சார், ஆக்சிஸ் வங்கியினோட தலைவர் சிகா சர்மா, ஏன் 15,000 அதிகமான கிளைகள் நாடு முழுவதும் கொண்டுள்ள 200 வருஷம் பாரம்பரியம் மிக்க நம்ம பாரத ஸ்டேட் வங்கியினோட முதல் பெண் தலைவராக அருந்ததி பட்டாச்சாரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி முக்கியமான வங்கிகளோட தலைமை பொறுப்பை வந்து பெண்கள் அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. விளையாட்டு துறைன்னு எடுத்துட்டோம்னா 2014 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் மேரிகோம் தங்கம் வென்றிருக்காங்க. காமன்வெல்த் போட்டியில் 55 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டியில் பபிதா குமாரி தங்கம் வென்றிருக்காங்க. ஸ்குவாஷ் போட்டியில் ஜோஸ்னா சின்னப்பா, தீபிகா பள்ளிக்கல் ஜோடி தங்கம் வென்று வரலாறு படைச்சிருக்காங்க. டென்னிஸ் போட்டியில் சானியா மிர்சா, பேட்மிண்டனில் சாய்னா நேவால், பிவி சிந்து, மகளிர் குத்துச்சண்டையில் சரிதா தேவி, இப்படி விளையாட்டுத் துறையில் கோலோச்சக்கூடிய பெண்கள் பல பேர் இருக்காங்க. சர்வதேச அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெண்களோட சதவீதம் 21.9%. இந்திய மக்களவையில் 11.4%, மாநிலங்களவையில் 12.8% பெண்கள் இருக்காங்க. இந்தியாவில் மாநில அமைச்சர்கள் 568 பேரில் 39 பேர் பெண்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4120 சட்டமன்ற உறுப்பினர்களில் பெண்களோட எண்ணிக்கை 360. இந்திய உள்ளாட்சி அமைப்புகளில் 37% பெண்கள் இருக்காங்க. அரசியலில் பெண்களோட பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடாளுமன்ற உலக அளவிலான தரவரிசையில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு இடையே பின்தங்கி தான் இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெண் உரிமை வந்து நம்ம நாட்டு அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு சம உரிமை கிடையாது. பல விஷயங்களில் பெண்களுக்கான உரிமைகள் வந்து அங்கே மறுக்கப்படுது. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா 33% அளவு இடஒதுக்கீடு தரக்கூடிய அளவுகளில் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இந்த நிலைமையிலையும் அரசியலில் இந்த மற்ற நாடுகளை விட நம்ம நாடு பின்தங்கி தான் இருக்குது பெண்களோட பங்களிப்பு. இங்கே குடும்ப வன்முறை தொடங்கி சமூக வன்முறை வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆண்களை விட பெண்களே எல்லா விதங்கள்லையும் பாதிக்கப்படுறாங்க. வீட்லேயும் பொதுவெளியிலையும் அவங்களுக்கு இருக்கிற ஒடுக்குமுறை ஆகட்டும், வேலைக்கு போகிறதுனால வீட்லேயும் அலுவலகத்திலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இரட்டிப்பு வேலையாகட்டும், பணியிடத்தில் சக ஊழியர்களான ஆண்களால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரடியானதும் மறைமுகமானதுமான பாலியல் தொல்லைகள் ஆகட்டும், இப்படி வெளிப்படையான சம்பவங்களை நாம் பார்த்தோம்னாவே பெண்களோட நிலைமை நாம் புரிஞ்சுக்கலாம். ஆசிட் வீச்சு சம்பவங்களையும் எடுத்துக்கோமே, எவ்வளவு எழுதினாலும் எவ்வளவு கதறினாலும் ஆசிட் வீச்சு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. கத்தியால் குத்தி கொலை செய்கிறத விட கொடூரமானது ஆசிட் வீச். ஒரு பெண் மேலே வீசப்படக்கூடிய ஆசிட் அவளோட உடல் மேலே மட்டும் வீசக்கூடியதில்லை, அவளோட தன்மானத்து மேலேயும் தன்னம்பிக்கை மேலேயும் வீசக்கூடியது. ஒரு பெண்ணை இது மாதிரி வேற எப்படியும் அதிகபட்சமாக அவமானப்படுத்தவே முடியாது. அவளோட ஆயுள் முழுவதும் தன்னோட முகத்தை பார்க்குறப்ப எல்லாம் வேதனைப்படணும், மறந்தும் அந்த கசப்பை மறந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்கிற குரோதத்தினுடைய உச்சம் இது. உண்மையிலேயே பெண்ணை பெண் அப்படின்னு தனி இனமாக பிரித்து அனுதாபம், ஆதிக்கம், பாசம், வெறுப்பு இப்படி எதையுமே மிகையாக செலுத்துறது தான் தவறு. இதனோட விளைவு பார்த்தீங்கன்னா காதல் விவகாரங்கள்லாம் அதிகமாக எதிரொலிக்குது. பெண் அப்படின்னாவே தேவதை தெய்வம்னு நினச்சிட்டு அளவுக்கு அதிகமாக அவங்கள நேசித்து அளவுக்கு அதிகமாக அவங்க கிட்ட எதிர்பார்த்து ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணும் ஒரு சராசரி மனுஷி தான் அப்படிங்கிறத அவங்க உணரும்போது உடஞ்சி போய் ஏமாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்களை துரோகியாகவும் ஏமாத்துக்காரங்களாகவும் சித்தரித்து கவிதை எழுதுறதும் சாபம் கொடுக்கறதும் காதலில் வழக்கமாயிடுச்சு. இதுக்கான காரணம் எல்லாம் தனிநபர்களோட பலவீனம், சுயநலம், மேம்போக்கான உணர்வு, அவங்களோட சுற்றுச்சூழல், இப்படி பலவிதமாக இருக்கலாம். காரணத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது யதார்த்தமாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆணினோட குரல் தான் ஆசிட் வீச்சாக மாறுது. பெண் இனத்தை பற்றியும் அவங்களோட இறக்க சுபாவத்தை பற்றியும் அறிஞ்சிக்க சமீபத்தில் நான் செய்தித்தாளில் ஒரு படித்த உண்மை கட்டுரையை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே சமீபத்தில் அக்குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண்ணை வந்து பத்திரிகை குழு சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பினோட உரையாடல் தான் கட்டுரையாக கொடுத்துருந்தாங்க. அந்த பெண்ணினோட பெயர் அன்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க, உண்மையான பெயர் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது குழந்தையான்னு கேட்குறாங்க. ஆமாம், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டை குழந்தை பிறந்துச்சு, அதில் நான் பார்க்கக்கூட இல்லை, இதையும் பார்க்க போகிறதில்ல, எனக்கு பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் சட்டத்திட்டம் அனுமதிக்காதே, எங்கிருந்தாலும் அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மூச்சு வாங்கும்போதே அவங்களோட கண்ணில் தண்ணி திரண்டு நிற்குது. ஆமாம், அன்பு ஒரு வாடகை தாய். அவங்களோட உதிரத்தில் உருவானது ரெண்டு பிள்ளைங்க, ஒன்று பையன் +2, இன்னொன்று பொண்ணு 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்களோட கல்வி செலவை சமாளிக்கிறதுக்கு தன்னோட கர்ப்ப பையை வாடகைக்கு விட துணிஞ்சிட்டாங்க. 2013 முதல் பிரசவம். இந்த முறையில் வளரக்கூடிய குழந்தைகளை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக தான் எடுத்தாகணும். அப்படி பார்த்தா அன்பு இன்றைக்கி 2வது அறுவை சிகிச்சைக்கு தயாராகிட்டாங்க. பணத்தேவைக்கு இதுதான் வழியான்னு கேட்டதுக்கு, எனக்கு வேறு வழி இல்லை, வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு சாப்பாட்டுக்கே சரியாக இருக்கும், நாளைக்கு பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு லட்சங்கள் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்ணுறது, அதான் இப்படி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அன்புவோட கணவர் ஒரு டாஸ்மாக் பிரியர். விவரம் புரியாத 14 வயசில் அன்புக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அப்பா அவங்களோட கணவருக்கு வயது 25. அப்பா இல்லாத ஒரு ஆதரவற்ற நிலைங்கிறனால திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. தினம் குடியார கணவனோட ஒரு நரக வாழ்க்கை. குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் கணவன் திருந்தலைங்கிற போது குடும்ப பிறப்பு தன்னோட கையில் அன்பு எடுத்திருக்காங்க. உடம்பை பார்த்துக்கோமா அப்படின்னு பிள்ளைகள் கண்ணீர் மல்க சம்மதம் தர வாடகை தாயாக மாறிட்டாங்க அன்பு. நான் இருந்து அதுகளை கவனிச்சுக்கணும், ஆனால் அதுக்கு தாயாக இருந்து என்ன கவனிக்குதுங்க, அழுக முட்டிட்டு வர அன்பு சொல்கிறாங்க. பெண் ஜென்மம் ரொம்ப சிரமம்லன்னு கேட்டதுக்கு, சிரமந்தான், ஆனால் இதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, அதான் படுத்தே இருக்காங்கன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி சமாளிப்பா என் பையன். நான் நல்லா படித்து சம்பாரித்து உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நீ மட்டும் போதுமான்னு என் பொண்ணு உருகும். இந்த பாசத்தை ஒரு தாயாக இருந்தால் தான் உணர முடியும். இந்த பெண் ஜென்மை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது போதுங்கன்னு சொல்கிறாங்க. பணம், இந்த தேவை மட்டும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருந்திருக்காது, பிள்ளைகளுக்காக வாழ்கிறவங்கிற இந்த திருப்தி கிடைச்சிருக்காது அப்படின்னு இயல்பாக சொல்கிற அன்புக்கு பிள்ளைகளோட வளமான எதிர்கால கனவை தவிர எந்த வித எதிர்பார்ப்புமே அவங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் சொல்லி முடித்தவங்க கடைசியாக சொல்கிறாங்க, இந்த குடி மட்டும் இல்லைன்னா என் புருஷனும் தங்கம்தான் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறப்ப என்னோட கண்ணீர் துளி அந்த செய்தித்தாளை நினச்சிட்ருக்கு. நம்ம சமூகத்தில் பெண்ணியவாதிகள்ங்கிற ஒரு குழு உருவானதே ஆண்களுக்கு அவமானம். உண்மையிலேயே பெண்களை உயர்த்தியோ ஒதுக்கியோ வைக்காம அவங்கள சக மனுஷாக மதிக்கிறதே ஆண்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய புண்ணியமாக இருக்கும். இந்த அணுகுமுறை இருந்தாலே பெண் உரிமைன்னு தனியாக பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பெண்களை இழிவு செய்யக்கூடியது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பெண்ணினம் சக உயிர் தான், சம உரிமையுள்ளவர்கள் தான் அப்படிங்கிறத உணர வைப்போம். என் பாரதியின் வரிகளை உறக்கச் சொல்வோம். மாதர்தமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். மற்றும் ஒரு நாளில் தொடர்வண்டி பயணத்தை மீண்டும் தொடர்வேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தமிழ் ரசிகன் அவர்கள் வழங்கிய தொடர் வண்டி நிகழ்ச்சி கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கும் முன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள்.